உரைமேல் கொண்டென்னுள்ளம் ஓவாது எப்போதும் வரைமேல் மரதகமே போல திரைமேல் கிடந்தானை கீண்ட திரைமேல் கிடந்தானை கிண்டானை கேழலை பூமி கிடந்தானை ஏத்தி கேழலாய் பூமி இடந்தானை ஏத்தி எழும் கடைசி மூணு பாசுரம் போன வாரம் பார்த்தோம். அந்த மூணு பாசுரத்தில் என்ன சங்கதி சொன்னார்? எம்பெருமானுடைய சௌலபியம், அதாவது சுலபத்தன்மை அப்படிங்கிற ஒரு குணம், அதை பற்றி பேசினார் ஆழ்வார். உன்னுடைய பகவான் ரொம்ப சுலபன், சர்வசக்தனாக இருந்த பொழுதும் சுலபன். ஒருத்தன் சுலபனாக இருக்காங்கிறது எப்போ, ஒருத்தன் சுலபனாக இருக்கான் அப்படின்னு எப்போ சொல்லுவான்னா, மகாசக்தன் பெரிய பணக்காரன் சுலபனாக இருக்கான் அப்படின்னா அது விசேஷம். ரொம்ப சக்திவான், ரொம்ப சக்தி வந்த சக்தி உள்ளவனாக இருக்கான், சுலபனாக இருக்கான் அப்படின்னா அது அழகு. மகாவித்வான் சுலபனாக இருக்கான், ஒன்றும் இல்லாதவன் சுலபனாக இருக்காங்கிறது சுலபன், அவனே சுலபன். அவன் சுலபனாக இருக்காங்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. மகானுபாவன் மகான், அதனால ஆனாலும் சுலபனாக இருக்கான். அவன் பெரிய விஷயங்களை சாதிச்சவன் சுலபனாக இருக்கான். எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு வஸ்து, அதுக்கு சௌலபியம்னு ஒரு குணம், சுலபமாக இருக்கக்கூடிய தன்மைன்னு ஒரு குணம். அப்படி இருக்கான் பகவான். அந்த குணத்தை நினச்சி ஆழ்வார் வியக்கிறார். இதுதான் கடைசி நாலு பாசுரமாக நம்ம சொல்லிட்டு வந்தோம் போன வாரம். எல்லாரையும் பார்த்து சொல்கிற நெஞ்சே அரி, அடையாளி நெஞ்சே அரி, அவனுடைய அவன் எவ்வளோ சுலபன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோடனே பகவான் திருப்பி கேட்குறதா பாசுரம். எல்லாரையும் நீ பகவான் ரொம்ப சுலபன் நீ சொல்கிறியே, என்னை பற்றி நீ தெரிஞ்சுன்ட்டியோ அப்படின்னு பகவான் கேட்டதும், உன்னை பற்றி நீ சுலபம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லையா, உன் இடுப்பில் ஒரு தழும்பு இருக்க, அந்த தழும்பே காமிச்சு கொடுத்துருமே, ஆய்ச்சி உனக்கு உரலோட இழுத்து கட்டினால அதுவே காமிச்சு கொடுத்துருமே அந்த தழும்பு அப்படின்னு உடனே தழும்பு மறைச்சிக்கிறான் பகவான். ஆழ்வார் அப்படி சொன்ன உடனே தழும்புக்கு வேஷ்டியை தூக்கி விட்டு தழும்பு மறைச்சிருந்தானா. ஆழ்வார் சொன்னான், அசட நீ இந்த தழும்பு மறைச்சா என்ன, தழும்பு இருந்த சாருங்க நான் தோய்ந்தவாம் அம்கை, தழும்பிருந்த தாள் சகடம் சாடி, தழும்பிருந்த பூங்கோதையாள் அருவ புன்பெயரன் மார்விடந்த வீங்கோத வண்ணர் விரல், எவ்வளோ தழும்பு இருக்கு நான் காட்டுறேன் பார். முனிவர்களுக்காக நீ கையில் கோதண்டத்தை பிடிச்சிய, அந்த கோதண்டத்தை பிடிச்ச தழும்பு கையில் இருக்கு, சகடாசுரனை உதச்சிய அந்த தழும்பு காலில் இருக்கு, நகத்தால் கீரணியே பிரகலாதனுக்காக இரண்டிய கசிப்பு அதை பார்த்து தாயாரே பயப்பட்டாள், அந்த பிரகலாதன் உன் மடியில் உட்காந்து அப்புறம் தானே நீ சந்தோஷப்பட்ட, அந்த தழும்பு இருக்கு, இந்த தழும்பெல்லாம் எப்படி நீ மறைக்க போற அப்படின்னு ஆழ்வார் திரும்பி கேட்கவே உடனே இந்த பெருமாள் சொல்றார், அது சரி இடுப்பில் ஒரு தழும்பு இருக்கு, அந்த தழும்பு வந்து என்னுடைய சௌலபியத்தை காட்டுறதுன்னு நீ எப்படியா சொன்ன அப்படின்னு ஒரு பாசுரத்தில் கேட்க, விரலுடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு ஆய்ச்சி உரலுடு உறப்பிணித்த நான்று குரல் ஓவாது ஏங்கி நினைந்து அயலார் காண இருந்திலையே ஓங்கு ஓத வண்ணா உரை அப்படின்னு பாடுறார் ஆழ்வார். சௌலபியம் எப்படியா, அது பாரு உனக்கு வந்து அவாப்த சமஸ்தகாமன் உனக்கு திருநாமம், வேண்டுவன வேண்டாதன இல்லாத வஸ்து நீ, உனக்கு வெண்ணெய் சாப்பிடணும்னு ஒரு ஆசையாவது, நீ வெண்ணையை திருடி சாப்பிட்றதாவது, அடியார்கள் பக்கல் அடியார்கள் வந்து அடியார்கள் நிஷ்காமியமான அடியார்கள் யாருன்னா கோபிகைகள் ஆய்ச்சியர்கள் யசோதைக்கு வந்து இவனை காப்பாற்றினா நம்மளுக்கு ஒன்று நல்லது, இவனுக்கு இது செஞ்சால் நமக்கு இது நல்லது அப்படின்னு ஒரு காமிய பக்தி பண்ணுறவர்கள் யாருமே அந்த கோகுலத்தில் கிடையாது, அந்த விருந்தாவனத்தில் கிடையாது, எல்லாரும் நிஷ்காமமான பிரேம உடையவர்கள், கிருஷ்ணனிடத்தில் பிரேம உடையவர். கிருஷ்ணனிடத்தில் பிரேமை எதுக்குன்னா பிரேமை இருக்குது அவர்களுக்கு சுவாவமாக, அப்படி ஒரு சுவாவமாக பிரேம உள்ளவர்கள் அவர்கள் கைப்பட்ட வெண்ணை இவனுக்கு பிடிக்குமா, வேறு ஒன்று வெண்ணை பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா ஆட்சியர்கள் இவனிடத்தில் நிஷ்காமமான பக்தி உடையவர்களாக பிரேம உடையவர்களாக இருக்கா, அந்த பிரேமிக்கர்களுடைய கைப்பட்ட ஸ்பரிசம் பட்டது இவனுக்கு பிடிக்குமா, அதனால இந்த வெண்ணையை எடுத்து நீ அவாப்த சமஸ்தகாமன் அல்லவோ, அவாப்த சமஸ்தகாமனாக இருந்த பொழுதிலும் இந்த வெண்ணைக்கு நீ ஆசைப்பட்டைய, இது ஒரு சௌலபியம் இல்லையா, இது ஒரு சுலபத்தன்மை இல்லையா, ஆய்ச்சி உரலோட உறப்பிணித்த நான்று இழுத்து கட்டிட்டா உன்னை, உரலோட இழுத்து ஒன்றா கட்டிட்டா, கட்டின உடனே நீ என்ன பண்ண, குரல் ஓவாது ஏங்கி நினைந்து அயலார் காண இருந்தலையே, ஓவா குரல் ஓவாது ஓயாமல் அழறான், பசங்க வீல் வீல்னு அலறுற மாதிரி அலறான், ஓயாமல் நிறுத்தவே நிறுத்தாது அந்த மாதிரி அழறான், ஓவா குரல் ஓவாது ஏங்கி நினைந்து ஏங்குறான், என்ன ஏங்குறான்னா விரலோடு வாய் விரல்லேருந்து வாய்க்கு போகலை வெண்ணெய், அதுக்குள்ளே பிடிச்சிட்டா அன்னைக்கு யசோதை, தினைக்கும் திருடுவான் அவன், பதினாலு சாப்பிட்ருக்கான் ஒரு நாள் அப்படி பிடிச்சிட்டா, இங்கே இங்கே கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது, இந்த இடத்துல வெண்ணெய் இருக்குது, கை கட்டினது வாய் கெட்டல அவருக்கு பிரபுவுக்கு, இன்றைக்கி அப்படி இருக்கிற சமயத்தில் பிடிச்சிட்டா இல்லையா, அப்போ நீ என்ன பண்ண, குரல் ஓவாது குரல் உரலில் கட்டினா கத்துற வீல் வீல்னு அலறுற, ஏங்கினாய், என்ன ஏங்கினான்னா நினைந்தாய், என்ன நினைந்தாய்ன்னா சரி இந்த வெண்ணெய் எடுத்து நம்ம எடுத்துட்டோம் வேறு வெண்ணெய் எங்கே இருக்குன்னு யோசிச்சனோம் அப்படின்னு நினைந்தேன். ஆழ்வார் சொல்ல வேறு வெண்ணெய் எங்கே இருக்குது, வேறு எங்கெங்கெல்லாம் வெண்ணெய் ஒழிச்சு வச்சுருக்கா, குரல் ஓவாது ஏங்கி நினைந்து அயலாருக்கான இருந்திலையே, அங்கே போகிற பாக்கிய பெண்கள்லாம் அவனை பார்த்து நன்னா கை இப்படி சொடுக்கிறான், நன்னா வேணுண்டா அவனுக்கு கண்ணா, எங்காத்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வெண்ணெய் அப்படி நீ திருடினான்னு சொன்னால் உங்கள் அம்மா நம்ப மாட்டான், உங்கள் அம்மாட்டே திருடினேன் நன்னா மாட்டினேன் வேணும் நன்னா அப்படின்னு சொல்லும்போது என்ன, அயலார் காண இருந்திலையே, இருந்திலையேன்னா என்ன ஒத்துண்டானா, அயலார் காண இருந்திலையே, இருந்திலையேன்னா என்ன ஒத்துண்டாயின்னு வியாக்கியானம் பண்ணுறேன். அவர்கள்லாம் பார்க்கும்பொழுது ஆழ்வார் சொல்கிறார், ஓங்குவோத வண்ணா இந்த விருத்தாந்தம், நீ சர்வ அவாப்த சமஸ்த காமனாக இருந்தும் அவர்கள் கைப்பட்ட வெண்ணெய்க்கு நீ ஆசைப்பட்டாய் அப்படின்னு சொல்லும்போதே உன் முகத்தில் கொஞ்சம் பிரகாசம் ஏறுறது, அதுக்கடுத்து அவன் இழுத்து கட்டினா உரலோடனே இன்னும் கொஞ்சம் பிரகாசிக்கிறது, அந்த கோபிகைகள்லாம் பார்த்து நல்லா வேணுண்டா உனக்கு அப்படின்னு சொன்னாடா அப்படின்னு நான் சொன்ன உடனே இன்னும் ஓங்கிறது உன்னுடைய ஓத வண்ணமான அந்த நீர் வண்ணனான உன்னுடைய திருமேனுடைய அந்த பொலிவு அந்த தேஜஸ் இன்னும் ஜாஸ்தியாகிறது. அப்போ அந்த பண்ண விருத்தாந்தத்தையும் நீ ரசிக்கிற, நான் இப்போ சொல்கிறதையும் நீ ரசிக்கிற அப்படின்னா என்னென்னா, இது இல்லையா சௌலபியம் ஓங்குவத வண்ணா உரை, நீ சொல்லு இது உன் சௌலபியம் இல்லையா? அவாப்த சமஸ்தகாமனாக இருந்த பொழுதிலும் ஆய்ச்சர்கள் கைப்பட்ட வெண்ணைக்கு ஆசைப்பட்டதும் சர்வசக்தனாக இருந்தபோதும் உரலோடு கட்டுப்பட்டு இருந்திய, இது இல்லையாடா உன்னோட சௌலபியம் இல்லையா அது அப்படின்னு கேட்டு முடிகிறார். அதுக்கு அடுத்த பாசனம் தான் இன்றைக்கி இப்போ சொன்னோம், உரைமேல் கொண்டு என் உள்ள மோவாது வரைமேல் மரதகமே போல திரைமேல் கிடந்தானை கீண்டானை கிழலாய் பூமி இடந்தானை ஏற்றி எழும். என்னது எதை ஏற்றும் எப்படி எழும்னா, இந்த உள்ளமானது இப்போ ஆழ்வார் வேறையாம், இந்த உள்ளம் வேறையாம். இந்த ஆழ்வார் சொல்கிறார் போல் இருக்கு, இந்த உள்ளத்துக்கிட்ட போரும், அவனுடைய சௌலபியத்தை நீ பேசினது அவனை பற்றி நினைக்காத அப்படிங்கிற. ஆனால் அந்த உள்ளம் கேட்க மாட்டேங்கிறதான், உரைமேல் கொண்டு என் உள்ளம் ஓவாது, அந்த உள்ளம் இருக்கே கேட்க மாட்டேங்கிறதான். ஏன்னா கரணி வேற கரணம் வேறையாம். இந்த கரணியான இந்த ஆழ்வார் ஆத்ம தத்துவமாக தான் ஆழ்வார்கள் தன்னை பேசிப்பா, எப்பவுமே ஆழ்வார்கள் அப்படி தான் நினைப்பா. இந்த கரணியான ஆழ்வார் சொல்கிறார் அவனை கொஞ்சம் நினைக்காம வேணா இருந்துறேன் அப்படின்னு நினச்சி பார்த்தா, ஆனால் இந்த உள்ளம் இருக்க இந்த உள்ளம் கேட்காதான், அவனை நினைக்காம இருக்காதான் அந்த உள்ளம். அதனால் ஒரே மேல் கொண்டு என் உள்ளம் ஓவாது என்னங்கிறது கரணியான ஆழ்வார், உள்ளங்கிறது அந்த 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 மனசானது என்ன, அந்த கரணமான அந்த மனம் மனமுங்கிற கரணம் அது என்ன பண்ணுறதான், அது கேட்க மாட்டேங்கிறதுயா, என்ன சொன்னாலும் உன் சௌலபியத்தை தான் பேசுறது, அது ஏற்றி எழும்னு. அதனால அது உய்வு பெறும், வேறு ஏதாவது ஒன்றத்தில் மனசு போச்சுன்னா மனசு வேணால் உய்வு பெறாது, மனசு அழிந்து போகும். ஆனால் இவன் விஷயத்தில் எப்படின்னா, பேசினார் பிறவி நீத்தார், இவனுடைய பேச்சை பேசினா கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், அவனுக்கு பிறவி இல்லை இனிமே, பேசினார் பிறவி நீத்தார். சரி ஏசினார் என்ன ஆனார்னா, ஏசினார்னா சிசுபாலன் ஏசினான், உயிந்து போனார். இவனை ஏசினா கூட பரவாயில்ல, இவன் யாரோ நம்ம யாரோ அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக இவன் ஒரு எதிரியாவது வரித்து ஏசினார்களோட என்ன ஆனானா, உயிந்து போனார். பேச அந்த ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் சொல்கிறார், பேசினார் பிறவி நீத்தார், ஏசினார் உயிந்து போனார். என்பதை உலகின் ஒன்றம் பேசினேன் ஏச மாட்டேன், நான் அவன் பற்றி பேசுகிறேன் பெருமாளே ஒன்றை நான் ஏச மாட்டேன் அப்படின்னு சொல்கிற திருமங்கி ஆழ்வார். அதனால என்னென்னா இந்த இந்த மனசு என்னென்னா, மனசு அது பக்கம் போகிறது, அவனுடைய சௌலபியங்கிற குணத்தை நினச்சி நினச்சி அந்த பக்கம் போகிறது. நானும் என்ன பண்ணுறேன், கரணியான நான் இந்த கரணத்தை நீ போ அப்படின்னு சொல்கிறேன். என்ன அதனால உய்வு தானே, இந்த மனதுக்கும் உய்வு இந்த ஆத்மாவுக்கும் உய்வு எல்லாத்துக்கும் உயிந்து போகிறதுனால இதை பற்றி பிரச்சனை கிடையாது, நீ அதை பற்றி அவனை பற்றியே பேசேன் அப்படிங்கிறேன். என்னென்ன ஓவாது நினைக்கும் அப்படிங்கிறார், ஒரே மேல் கொண்டு என் உள்ளம் ஓவாது. அவன் ஓவாது அழுதான்னு சொல்கிறார் இல்லையோ, இது ஓவாது நினைக்கும். அது ஓவாது நினைந்தான் எங்கெங்கெல்லாம் வெண்ணெய் இருக்குன்னு அதை ஓவாது இவர் நினைப்பார். அது என்னென்னா, அவன் ஓவாது அயலாறு காண இருந்திலையே, அதாவது கிருஷ்ணன் வெண்ணையை திருடிட்டு சாப்பிட்ட வெண்ணையை திருடுறதுக்கு முன்னாடி கட்டுவிட்டான்னு ஓயாமல் அழுதான். இவர் மனசு எப்படி இருக்குன்னா, அவன் அப்படி அழுததை ஓயாமல் நினைக்கிறதான், விரலோடு வாய் துவைந்து கண்டு வெண்ணெய் கண்டு ஆய்ச்சி உருளோடு உறப்பிணித்தனான் குரலாவது ஏங்கி ஏங்கினான். திருப்பி வெண்ணெய் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சான் ஒரு சந்தர்ப்பத்தில். அம்மாவை இப்படி அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு ஒரு சமயத்தில் ஆழறான் கிருஷ்ணன். ஒரு சமயத்தில் வெண்ணெய் நம்மளுக்கு கிடைக்குமா திரும்பி அப்படின்னு ஆழறான். ஒரு சமயத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்கலையே வெண்ணன்னு பலவிதமாக ஆழறான். பல பல சந்தர்ப்பங்களில் பலவிதமாக இந்த வெண்ணைக்காக ஆழறான். அப்படி அதெல்லாம் நினச்சி இவர் ஆழறார். நீ வெண்ணைக்காக அழுதியே, அதை நினச்சி ஓவாத அழுதியே, அதை நினைத்து ஓவாமல் நான் நினைக்கிறேங்கிறார். உனக்கு ஓயாமல் நீ அழுத, நான் ஓயாமல் நினைக்கிறேன். இந்த மனசானது என்ன பண்ணுறதுனா, உரை மேல் கொண்டு என் உள்ள மோவாது, உயர்ந்ததான சப்தங்களை கொண்டு என்ன பண்ணும், இந்த மனமானது உன்னை ஏற்றி எழும், உய்வடையும். என்னென்ன வரைமேல் மரதகமே போல, ஒரு பெரிய மவுண்டன் ரேஞ்ச் பெருசாக இருக்குன்னு வச்சுப்போம், அது மேலே ஒரு பச்சை பசையில் ஒரு நடுவில் பச்சை எல்லாம் சுற்றி வர வெள்ளையாக இருக்கும் மலை, நடுவில் பச்சையாக ஒரு மலை இருக்கும், பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்காரா இந்த பெருமாள் க்ஷீரசாகரத்தில் படுத்துட்டு இருக்கும் பொழுது, வரைமேல் மரதகமே போல, இல்லை ஒரு மலை, அந்த மலை மேலே ஒரு மரதக கல்லை வச்சுருக்கோம், மரதக கிரி இருக்குது, அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, எவ்வளோ அழகாக இருக்கும். அது போல் இருக்கான் பகவான், வரைமேல் மரதகமே போல திரைமேல் கிடந்தானே, அதுபோல் என்ன இந்த க்ஷீராப்தியில் படுத்துன்னு இருக்கான், திரைமேல் கிடந்தானே கீண்டானே கேழலாய் பூமி இடந்தானே ஏத்தி எழும். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, பிரளய காலத்தில் பகவான் க்ஷீராப்தி நாதனான எம்பெருமான் ஆலிலையில் துயில் கொள்கிறான் இல்லையா, வடபத்திர சாய கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசியந்தம் வட்டசிய பத்திரசே புட்டேசியானம் பாலமுகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு ஒரு ஆலன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோழசூழ் குண்டெடுத்தாய் சொல்லு அப்படின்னு ஆழ்வார் கேட்பார். என்ன எல்லாமே அழிஞ்சு போச்சுங்கிறியே, இந்த ஆலலினுடைய இந்த ஆளு இலை உண்டி எங்கேருந்து இருக்குன்னு கேட்டார். எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்ன பிரளயோதகத்தில் நீ மறந்துட்டு இருக்க, ஆளலையில் இருக்கேன்னு சொல்கிறா, ஆலமரமே கிடையாது, ஆலை வித்தே கிடையாது, ஆள் இலை எங்கே வந்தது நீ உதக்கிறதுக்கு? ஆலன்று வேலை நீர் உள்ளதோ, வேலை நீர்னா காரண உதகம், காரண உதகத்தில் இருக்கா? விண்ணதோ ஆகாசத்தில் வந்ததா, மண்ணதோ பூமியிலேருந்து வந்ததா, எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறார். அப்படி முதந்துட்டு இருக்கிற பகவான் எல்லாம் அழிஞ்சு போய் அண்டப்பித்தியில் ஒட்டின்னு இருக்கக்கூடிய இந்த உலகத்தை என்ன பண்ணானா, கேழலாய் ஆதிவராக மூர்த்தியாய் பூமி இடந்தானை கீண்டானை, அதை வந்து குத்தி எடுத்தான் தன்னுடைய அந்த சிருங்கத்தினால, தன்னுடைய கொம்புனால குத்தி எடுத்தானே. அப்படியாப்பட்ட பகவானான நீ வெண்ணைக்காக நீ அழுதிய, உறவுகளோடு உறப்பிணித்திருந்திய, இதெல்லாம் சுலபம் இல்லையா? அதனால் என்னென்னா உன்னுடைய சுலபத்தன்மை அப்படிங்கிற குணத்தை எடுத்துட்டேன்னா என் உள்ளம் ஓவாது, அதை பேசிகிட்டே தான் இருக்கும். என் உள்ளமானது உன்னுடைய சௌலபியங்கிற குணத்தை நிதனித்தம் பேசும், ஓயாமல் பேசும். நீ ஓயாமல் எழுதுது போல என் உள்ளமானது ஓயாமல் பேசும். நீ ஓயாமல் நினைந்தது போல என் உள்ளமானது ஓயாமல் நினைக்கும். என்ன அயலாறு காண இருந்திலையே, மற்றவாள்லாம் உன்னை பார்த்து அந்த நொட்டு சொல்லி உன்னை வந்து நீ நல்லா வேணுண்டான்னு சொன்னதை திருப்பி திருப்பி ரசிச்சியோ நீ? அதுபோல் உன்னுடைய சேஷ்டிதங்கள் எல்லாரும் இவன் மனது ஓயாமல் ரசிக்கும். இது நான் இருக்கிற நிலைப்பாடு அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். எழுவார் விடை கொள்வார் கிழுவார் விடை கொள்வார் துழாயானை வழுவாவகை நினைந்து வைகள் தொழுவார் வினைச்சுடரை வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை வேங்கடமே 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 வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை அழ்வாருடைய சித்தாந்தம் என்னன்னு அப்படியே எடுத்து சொல்ற ரொம்ப ஆழமான ஒரு பாசுரம் அது. பகவானுடைய லீலைகளை அனுபவிச்சார், கிருஷ்ண சேஷ்டிதங்கள் அனுபவித்தார், கிருஷ்ணனுடைய சல்லாபம் பேசினார், கிருஷ்ணன் பதில் சொன்னார், சௌலபியத்தை எடுத்து சொன்னார். அந்த அவதாரத்துக்கு பிற்பாடு சரி கிருஷ்ணனாக இருந்தான், உறவுகளோட உறப்பிணித்தால் கேள், இது வந்து நம்ம கேட்குறோம், இது புராணத்தில் இருக்குது, இப்போ நமக்கு பிரயோஜனப்படணுமே, இப்போ நமக்கு அது உபயோகமாகணுமே, ஆழ்வார் ஒரு கிளாசிபிகேஷன் கொடுக்குறார். முதல்ல சொல்லிட்டார் திவ்யதேசங்களில் முதன்மையானது திருவரங்கம். முதல்லே சொல்லிட்டார், அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை. ஸ்ரீரங்கம் இருக்கிற திசையை பார்த்து கைகூப்பியாச்சு. எங்கே? கருவரங்கத்தில் இருக்கும்பொழுதே. நான் கருவில் கர்ப்பப்பையில் இருக்கும்பொழுதே, கர்ப்பத்தில் இருக்கும்போதே நான் ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குன்னு அந்த பக்கம் திரும்பி கையகூப்பியாச்சுங்கிறார் ஆழ்வார், இந்த பொய்கை ஆழ்வார். ஆனால் இனிமேல் அவர் சொல்ல போகிறது முழுக்க முழுக்க வேங்கடத்தை பற்றி தான் சொல்லுவார். முதல்ல அங்கே தான் இறங்கினானா, என்ன மேலேருந்து இறங்கும்போது அவசரமான இடத்துல கால் வைப்பான் இல்லையா? ரெண்டாவது படியில் மூணாவது படியில் கால் வைக்கிறது இல்லை, முதல் படி எது இருக்கோ அங்கே கால் வைப்போம் இல்லையா? அது மூலம் பகவான் முதல்ல திருவடி வச்ச இடமா அது, இந்த திருவேங்கடம்ங்கிறது. அந்த வேங்கடத்தை இப்போ தான் திவிதேசத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். திவிதேச எம்பெருமானுடைய வைபவம் என்ன, திருவேங்கடத்தினுடைய வைபவம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். அவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத சொல்கிறார். எழுவார் விடை கொள்வார் இந்துஷாயானை வழுவாவகை நினைந்து வைகள் தொழுவார். மூணு மூணு விதமாக பக்தர்களை பிரிக்கிறார். இந்த மூணு விதமான பக்தர்களுடைய வினைச்சுடரையும் நந்திவிக்கும் வேங்கடம் அப்படின்னு சொல்றார். எழுவார் ஒரு ஒரு சாரார், அவன் என்ன பண்ணுறான்னா பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறான், எனக்கு இது வேணும் அது வேணும். ஆர்த்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானின்னு நாலு விதமான பக்தர்கள். அதில் எழுவார் அப்படிங்கிறவா யாருன்னா, தனக்கு வேணுங்கிறது ஒரு வேணும், ஒரு கோஷ்டிக்கு போய் ஒன்று கேட்குறா, ஒரு இடத்துல போய் ஒன்று கேட்குறா, அவளுக்கு வேணுங்கிறது கிடச்ச உடனே எழுந்துருவா, அங்கேருந்து வந்துடுவா. ஏதாவது சொல்கிறான், இங்கே போய் பண்ணு, பெருமாளை போய் ஒரு 12 பிரதட்சிணம் பண்ணு, பெருமாளை போய் சேவி, உனக்கு நல்லது நடக்கும், இதை செய் அதை செய் அப்படின்னு யாராவது ஒரு ஜோசியம் சொல்கிறான், இங்கே போய் விளக்கு போடு, இங்கே திருவிளக்கு சமர்ப்பி, சரியாக போய்டும். அதுக்காக போகிறது சரி, அதுக்காக தான் போனானே, சரி நம்ம திருவிளக்கு சமர்ப்பித்தா நமக்கு ஒரு நல்லது நடந்தது, நமக்கு நல்லது பண்ணணும் விளக்கு கட்டினா அப்படிங்கிறது இந்த தெய்வத்துக்கு என்ன அப்படின்னு ஒரு பிரேமை வரணும் இல்லையோ, அடுத்து அந்த தெய்வத்திடத்தில் ஒரு பிரேமை வர வேண்டாமா? அது இருக்காதான் அவளுக்கு. ரொம்ப கர்மட்டர்கள், ரொம்ப தனக்கு வேணுங்கிறது கிடச்சனே வாய முடின்னு போடுவான் அண்ணன் எழுவார். அந்த வேணுங்கிறது கிடச்சனே எழுந்துருவா, அங்கேருந்து நடத்தும் அந்த கோஷ்டியிலேருந்து எழுந்துருவாள், தனக்கு என்ன வேணுமோ அது கிடச்சோனே எழுந்து போடுவா. எழுவார் விடை கொள்வார்னு ஒருத்தர் சொல்கிறார். கைவல்யார்த்திகள், கேவல ஆத்ம அனுபவத்தை நினைக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறார் வியாக்கியானத்தில். இதுக்கு மூணு தத்துவம் சொல்கிறோம் இல்லையா, மூணு தத்துவமாக பிரிக்கிறா, பிரம்மம் சித்து அஜித்து, சித்து அஜித் ஈஸ்வரன், மூணாக பிரிக்கிறா. இதில் ஆழ்வார்கள் சித்தாந்தம் என்னென்னா, ஜீவ தத்துவம் வேறு, பிரம்ம தத்துவம் வேறு, ஜீவன் பகவானுக்கு சரீரம், அதனால ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அப்படிங்கிறது ஆழ்வார்களுடைய சித்தாந்தம். சரீரத்தை விட்டு சரீரி பிரியாதுங்கிறதுனால ஜீவனும் பிரம்மமும் ஒன்று. கஸ்தூரி அப்படின்னா இந்த தலை உச்சியிலேருந்து இந்த உள்ளங்காலேருந்து இது வரைக்கும் கஸ்தூரி தானே. அதனால பகவானுடைய சரீரிய, பகவானுடைய சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவாத்ம தத்துவம் எல்லாம் பகவானுடைய சரீரம், ஆத்மா எல்லாம் சரீரம், சரீரி அவன் அப்படிங்கிற கணக்கு. இல்லை விடை கொள்வார்னு ஒரு குரூப்பை சேர்க்குறா ஆழ்வார் எடுக்கிறார். அவள் யாருன்னா, என்னுடைய ஆத்மானுபவமே எனக்கு போரும், உன் கைங்கரியம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிறவர்கள். பகவானை ஒரு படி போல உபயோகப்படுத்திக்கிறவர்கள், ஒரு ஏணி ஆட்டம் மேலே உயர்றதுக்காக, மேலே ஏறுறதுக்காக ஒரு ஏணி போல பகவானை உபயோகித்துக் கொள்கிறவர்கள். கேவல ஆத்மானுபவனம், கேவலம் ஆத்மானம், அவளுடைய ஆத்மானுபவத்தை உண்டியும் அதுலேயே அவ நிலைச்சு நிற்கிறவா. விடை கொள்வாருன்றவா, அவளுக்கு அப்புறம் என்னென்னா பின்னும் வீடு இல்லை, மறுகள் இலீசனை பற்றி விடாவிடில் வீடகுதே அப்படிங்கிறார் திருவாய்மொழியில். எம்பெருமானுடைய திருவடி பிடிச்சி எனக்கு இது வேற ஒன்றும் தேவையில்லை, உன்னுடைய குணானுபவமே எனக்கு முக்கியம், அதுதான் என்னுடைய சத்தை. இது சித்தாந்தம், இந்த பாசுர சித்தாந்தம் ஆழ்வாருடைய சித்தாந்தத்தை சொல்றது. அப்ப என்ன சொல்றார், மறுகளில் ஈசனை பற்றி விடாவிடில் வீடு ஆகுதே. அப்ப நீ என்னை வந்து ஒரு படி போல உபயோகிச்சுப்பான், நான் கீதையில் சொன்ன தத்துவம் முழுக்க வேணும், ஆனால் நான் வேண்டாமா, கடைசியில் நீ வேண்டா உனக்கு உருவம் கிடையாதுன்றுவான், நீ எனக்கு தேவையில்லை உன் தத்துவம்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ருவான். இப்படி ஒரு குரூப் இருக்கானா, மோகாசகா மோககர்மாக மோகஜானாக, ஞானின்னு பேர் அவனுக்கு, அவனையும் ஞானின்னு சொல்கிறது. என்னுடைய ஆத்மா அனுபவம் எனக்கு போகிறோம், இந்த ஆத்ம தத்துவங்கிறது பகவானுக்கு சேஷப்பட்ட வஸ்து அப்படிங்கிறத ஒத்துக்க தயாராக இல்லாதவன், அப்படி ஒரு குரூப்பு. விடைகுள் அவ பரமன், அவளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி அனுப்பிச்சிருவான், விடை கொள்வாருண்டா பரம. அப்புறம் அவளுக்கு பகவத் அனுபவம் கிடையாது, கைவல்யங்கிறது உண்டு. கைவல்யங்கிறது ஒரு மோட்சம், அது ஒரு மோட்சம்தான், அது ஒரு மோட்சமாக எடுக்கிறா. கைவல்ய அனுபவங்கிறது உண்டு, கேவல ஆத்மா அனுபவங்கிறது உண்டு, அதோட நீ இருந்துரு அப்படின்னு அவள் அனுப்பிச்சிடுறான். ஆழ்வார் சொல்றார் விடை கொள்வார். இப்படி ஒருத்தர் ஈந்துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். நிதனித்தம் எவனுடைய திருவடியில் துளசி கந்தம் எப்பயுமே இருக்குமோ, எவன் எல்லாரும் எவன் நம்மை உடையவனோ, நமக்கு எல்லாத்தையும் எவன் கொடுக்கானோ அவங்ககிட்ட போய் நம்ம சரணடைது தான் நியாயம்னு சொல்கிறார் ஆழ்வார். நீ அவன் ஒரு படி போல் உபயோகப்படுத்தி மேலே என்னோடனே இந்த படி தேவையில்லை, சந்தோஷம், நீ எனக்கு உபயோகப்பட்ட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகப்படாது. படியாக இருந்தவனே தான் உயர்ந்தவன். ஆழ்வார்கள் வந்து நான் படியாக கிடந்தவன் பவளவாய் காண்பானேன்னு சொல்கிறது ஆழ்வார்கள் சுபாவம். அவளுக்கு பிரேம ஜாஸ்தி. ஞானிகள் ஞானியினுடைய முதிர்ந்த நிலை பிரேமங்கிறது ஆழ்வார்கள் கொள்கை. ஞானத்தினுடைய முதிர்ச்சியான நிலை பிரேம, பகவத் பிரேம. பகவத் பிரேமையினால ஞானம் அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை ஆழ்வார்கள் ஒத்துக்கலை. ஆழ்வார் சொன்னால் ஞானங்கிறதே பகவத் பிரேம தான் அப்படிங்கிறது ஆழ்வார்களுடைய சித்தாந்தமாக இருக்கு. அதனால என்ன சொல்கிறார் அவர், விடை கொள்வார். சரி உனக்கு அதுதானே வேணும், அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு கொடுத்துருவானோ திருவேங்கட முடியும். உனக்கு என்ன வேணும் எழுவார், உனக்கு என்ன ஐஷ் ஆர்த்தி அர்த்தார்த்தி, உன்னுடைய கஷ்டம் தீரணும், கஷ்டம் தீர்ந்துடும் போ, எனக்கு நல்ல பணம் காசு வேணும், சௌக்கிய சௌபாகியங்கள் வேணும் போ, என்னுடைய ஆத்மா அனுபவமே எனக்கு அமையும் போகும் அப்படின்னு கைவல்யத்தை விரும்புகிறவர்களுக்கு கைவல்யம். வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். ஐயோ நீ தானே இந்த சரீரத்தை கொடுத்த, நீ தானே இந்திரியங்களை கொடுத்த, தது அணு பிராவிசத்து அப்படின்னு வேதத்தில் சொன்ன மாதிரி சிருஷ்டி ஆரம்பத்தில் எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே அணுப்பிரவேசம் பண்ணி என்னை பிரவர்த்தனை பண்ண, என்னை பிரவர்த்திப்பிச்சது நீ தானே, அதனால நியாயமாக இந்த ஆத்ம தத்துவங்கிறது ஓ சொத்தாச்சே அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஞானிகள் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். அவர்கள் தான் யாருனா, வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். என்னை உங்ககிட்டேருந்து நீ பிரிச்சுடாத, தயவு செஞ்சு உன் திருவடி வாசமே வேணும், உன் கைங்கரியமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். இவன் மூணு பேர் என்னென்னா, இவர்களுடைய மூணு பேர்களுடைய வினைச்சுடரையும் நந்துவிக்கும் வேங்கடமே. பெருமாளையே பாடலை, மலையே பாடிட்டார். இந்த வேங்கடங்கிற க்ஷேத்திரமே என்ன பண்ணுன்னா, அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம் என்னென்னா, எழுவார் அவர்கள் யார் வேணுமோ வேணுங்கிறது கைவா, ஆர்த்தி அர்த்தார்த்திகளுடைய வினைச்சுடரை, ஆர்த்திக்கும் ஆர்த்தனமும் அர்த்தார்த்தியும் அவர்களை அடைய வேண்டிய பொருளோ, அவர்களுக்கு தீர வேண்டிய கஷ்டமோ, அதுக்கு எது வந்து பங்கமாக நிற்கிறதோ, எந்த வினை பங்கமாக நிற்கிறதோ, அந்த வினையை நந்துவிக்கும் வேங்கடம். கைவல்லி ஆர்த்திகளுக்கு கைவல்யத்தை அடையிறதுக்கு எது பங்கமாக நிற்கிறதோ அதை நந்துவிக்கும் வேங்கடம். ஈந்துழாயானே வழுவா வகையை நினைந்து வைகள் தொழக்கூடிய அடியார்களுக்கு அவனுடைய கைங்கரிய பிராப்திக்கு எது விரோதியாக இருக்குமோ அதையும் நந்திவிக்கும் வேங்கடம். இப்படி இந்த மூணு விதமான பக்தர்கள் இருக்காளே, இந்த மூணு விதமான பக்தர்களுடைய வினைச்சுடரை நந்திவிக்கும் வேங்கடமே, வேங்கடம்னா அதான் அர்த்தம், நம்மளுடைய பாபராசிகளை நசிப்பிக்கும் இடம் அது. எப்பேற்பட்ட பாபம் பண்ணவனையும் எப்பேற்பட்ட பாபியினுடைய பாபத்தையும் அந்த மலையில் அவன் காலை எடுத்து வச்சானா அந்த மலை காத்து பட்டுதுன்னா பாபம் போச்சு. இப்படிலாம் அப்படி வளைச்சு கட்டுறான் பகவான், எப்படியாவது காப்பாற்றணும்ன்ட்டு, ஜீவகோட்டிகளை எப்படியாவது உத்தரிப்பிக்கணும் காப்பாற்றணும்ன்ட்டு வளைச்சு கட்டுறான். அது வேங்கடம். இந்த வேங்கடமானது வினைச்சுடரே நந்துவிக்கும், வினைங்கிற ஒரு சுடர் அதை நந்துவிக்கும், அதை அவிக்கும் வேங்கடமே. வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை. ஒரு சுடரை நந்தி விக்கிறது, ஒரு சுடரை தூண்டுறது அந்த மலை, இந்த வேங்கடம்ங்கிறது. பதினோரு புராணத்தில் பேசப்பட்டிருக்கு திருவேங்கடம். மோஸ்ட் டாக்ட் அபவுட் க்ஷேத்ரா இன் ஆல் த புராணஸ் திருவேங்கடம். ஜாஸ்தி பேசப்பட்ட ஒரு திவ்ய தேசம் எதுனா திருவேங்கடம், அதுதான். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீரங்கமே அஞ்சு புராணத்தில் தான் வருது. திருவேங்கடம் 11-18 புராணத்தில் 11 புராணத்தில் பேசப்பட்ட ஒரு ஒரு க்ஷேத்திரம் திருவேங்கடம். மகாட்சேத்திரம்னா திருவேங்கடம். அந்த வேங்கடத்தை தான் பாடுறார். இப்போ அதான் சொல்கிறார், வானோர் மனச்சுடரை தூண்டும் மலையினா. வானோர்கள்னு ஒரு குரூப், அவ யாடுன்னா சதா பசியந்தி சூரேகான் வேதம் சொல்கிறது. இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி, அந்த கண் இமைக்காது அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறா. சதா பசியந்திங்கிறதுக்கு எப்பயும் எம்பெருமான் ஆறாவதாக இருக்கக்கூடிய, பார்க்க பார்க்க திகட்டாததாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ரூபத்தை, திருமாவணி மண்டபத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய, ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ரூபத்தை பருகின்றே இருப்பாவா. ஹாவு ஹாவுன்னு கானம் பண்ணுறான், அந்த கானத்திலே பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்கிறத வாழ. அப்படி இருக்கக்கூடிய வானோர்கள் நச்சப்புனர் ஆவர்த்ததே, திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லாமல் எம்பெருமான அடைஞ்சவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அடியார்களுடைய மனச்சுடரை தூண்டுமா இந்த மலை. அவர்கள் அதை காட்டில் அவளுக்கு பிடிச்சது இந்த திருவேங்கடன்ட்டர். இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ரொம்ப கேடுகட்ட மனுஷன் அவன் கூட கேட்கலாம், அவனுக்கும் மனச்சுடரை நந்திரிக்கும். அடுத்தாப்புல கைவல்யாத்தையும் கேட்கலாம், அவனுக்கும் கைவல்யத்தை கொடுப்பார், அவனுடைய பாபங்களெல்லாம் அகற்றி. அதுக்கடுத்து இன்னொன்று சொல்கிறார், பகவானே உன் கைங்கிறே தான் எனக்கு வேணால் வேறு எதுவும் வேண்டானா, அவனுக்கு எது இல்லை அதுக்கு விரோதமாக இருக்கோ அது எல்லாத்தையும் அகற்றி கொடுப்பார், அதுவும் பண்ணுவார். அது உண்டியும் இல்லையா, அங்கே இருக்கிறவர்கள் அவர்களுடைய மனச்சுடரை தூண்டும். அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்கிறவருடைய மனச்சுடர் மங்கி இருக்கோ தூண்டுறதுக்கு. வைகுண்டத்தில் சதா பசியந்தி சூரேகான் அப்படியே இருக்க வேண்டியதானே. வைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு ஆனந்தம் இருக்குது, இவாளும் ஆனந்தம் இருக்குது, இவர்களுக்கு பரமானந்தங்கிறது உண்டு, அது இல்லாமல் இல்லை, அதில் ஒரு குறைவுபாடு இல்லை. ஆனால் திருவேங்கடத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு பல குணங்கள் இன்னும் பிரகாசிக்கிறது தான். என்ன இங்கே அதுக்கு அந்த பாசிபிலிட்டி இங்கே தான் இருக்குது. என்ன இங்கே தானே எல்லோரும் வருவான், அங்கே எல்லோரும் போக முடியாது. எல்லோரும் போக முடியாதுன்னா யோகியத உள்ளவன் தான் அங்கே இருக்க போகிறான். யோகியத உள்ளவனுக்கு யோகியதை இருந்ததுனால தான் அங்கே போயிருக்கான். அங்கே போனதே அனுகிரகம் தான். அதனால் அங்கே அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் கிடையாது. அதனால் அங்கே குணங்களுடைய பிரகாசம் இல்லையா, பகவானுடைய குணங்களுக்கு பிரகாசம் அங்கே இல்லை. ஆனால் திருவேங்கடம் அப்படி இல்லையா, திருவேங்கடம் அப்படி இல்லையே. இங்கே கேடுகட்டலையும் கேடுகட்டவெல்லாம் இங்கே வரான், இங்கே தான் வரான், எல்லாரும் இங்கே வரான். என்ன அத்தனை பேர், அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணுறான். அப்போ இவ்வளோ உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன், ரொம்ப கேவலமாக இருக்க, ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுன்னா அப்போ தான் அவனுடைய கிரேட்னஸ், அதுதான் அழகு. அந்த அழகை பார்க்கறதுக்கு அப்போ என்ன என்னென்னா, அவனுடைய சௌலபியமான குணம், அவனுடைய சௌசீல்யம், இந்த குணங்கள் எல்லாம் எங்கே பிரகாசிக்கிறதுன்னா திருவேங்கடத்தில் பிரகாசிக்கிறது, திருப்பதியில் பிரகாசிக்கிறது. அதனால் இதெல்லாம் பார்க்குறதுக்குன்னா என்ன பண்ண, வானோர் மனச்சுடரை தூண்டுமாது. சரி, இங்கே இருக்கிற பெருமாள் நன்னாவே இருக்கார், ஓகே அங்கே போய் பார்ப்போம். அங்கே தான் அனுகிரகம் நன்னா பண்ணுறார் நிறையா பேருக்கு. அனுகிரகம் பண்ணுற இடத்துல போய் பெருமாளை சேவிப்போம் அப்படின்னு எல்லாரும் என்னென்னா, வானோர்கள் எதுவுமே தேவைப்படாத வானோர்கள்லாம் இங்கே வரா, திருவேங்கடத்துக்கு வரா, ஆசைப்படுறாள் அங்கே வந்து இருக்கிறதுக்கு. குலசேகர் ஆழ்வாரே சொல்கிறார், இந்த மலையில் ஏதேனும் ஆவேனுங்கிறார், கொக்காய் பிறப்பேனுங்கிறார், குறுகாய் இருப்பேனுங்கிறார், மீனாய் இருப்பேனுங்கிறார். இதெல்லாம் கூட அப்பப்போ பிரிஞ்சுறதுக்கு வாய்ப்பு உண்டு. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, இந்த படியாக இருந்து உன் பவளவாய் காண்பேனுங்கிறார் இல்லையா. அங்கே இருந்து என்ன ஆசைப்படுறான் எல்லாரும், திரு அனந்தாழ்வான் அனந்தான் பிள்ளைன்னு ஒருத்தர் மலையிலேருந்து யாருமே போக மாட்டாப்பா, அந்த மலைக்கு யாரும் போகிறதில்ல, பயப்படுவா திருப்பதிக்கு போகிறதுன்னா. குளிர் மாமலை வேங்கடம் இரண்டு அருவி பாயும் இப்படின்னு ஒரே பயம், போனால் திரும்பி வர்றது கஷ்டம், போகிறதும் கஷ்டம், வர்றதும் கஷ்டம். அக்காலத்தில் ராமானுசருடைய கோஷ்டியில் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுழல் அருவி திருவேங்கடத்தை எழில்கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே, எந்த தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் கார் எழில் அண்ணலே அப்படின்னு இந்த பாசுரத்தை வியாக்கியான சொல்லிட்டு இருக்கார். கோஷ்டி எல்லாரும் உட்காண்டிருக்கா இந்த இடத்துக்கு சொல்லும்போது, சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அப்படிங்கும்போது கண்ணில் ஜலம் வந்துடுறது அவருக்கு, கண்ணால் தரதறையாக ஜலம் வரதான். ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாளாம் வாழலாம், உபன்யாசத்தை ரொம்ப ஜாக்கிரதாக கவனிப்பாளாம். எந்த இடம் சொல்லும்போது அப்போ அவர் ரொம்ப பாவுக்கர், ராமானுஜர் ரொம்ப பாவுக்கர், உடனே அவருக்கு எமோஷன் ஆகிடும் அந்த வந்துடும். அதனால் எந்த இடத்துல அவர் கண்ணில் ஜலம் வந்ததுன்னு பார்த்தாலாம், எந்த தந்தை 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 தந்தைக்கு முந்தை அப்படின்னா பகவான் வந்து அனாதியாக இருக்கிற வஸ்து அப்படிங்கிறத நினச்சி கண்ணில் ஜலம் வந்துடுத்தா அப்படின்னு பார்த்துட்டே வரா. சிந்து பூ மகிழும், பூக்கள் இறைஞ்சி கிடக்கு, பூக்கள் சிந்தி கிடக்கு அப்படிங்கிற இடத்துல ஒரு கண்ணில் ஜலம் வந்தது. ஏன் பூக்கள் சிந்தி கிடக்குறதுனா ஒரு கண்ணில் ஜலம் வருவானே அப்படின்னு அங்கே இருக்கிறவள்லாம் யோசிக்கிறா. உடனே அவளை கேட்குறா, ஏன்னா ஏன் ஏன் இந்த இடத்துல அழுதீர், ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி அழறினீர் அப்படி சொன்னார். இங்கெல்லாம் ரங்கநாதனுக்கு ஜம்முனு நடக்கிறது. இங்கே ரங்கேசையும் ராஜவதர்கனியும் பிராபோதிக்கும் யோகிருத சுக்தி மாலாம் பக்தாங்கிரீரனு பகவந்த் தமிழ் ஒரு ராஜாவுக்கு நடக்கிற மாதிரி இங்கே ரங்கநாதனுக்கு எல்லாம் நடக்கிறதே. அங்கே தனியாக நிற்கிறான் பகவான், யாருமே இல்லை, ஒரே காடாக இருக்குது, பூக்கள்லாம் அங்கங்கேயும் இறஞ்சி கிடக்கி, இதை எடுத்து தொடுத்து பகவானுக்கு ஒரு புஷ்ப மாலையாக சாத்துவோம்னா அதுக்கு மனுஷா இல்லையா? அங்கே என்ன கைங்கரியம் பண்ணுறவர்களும் கைங்கரியம் பண்ணுறது பண்ணாமல் இருந்தால் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். கைங்கரியம் பண்ணுறதுல தான் அவளுக்கு சத்தை. பகவானுக்கு இன்றைக்கி ஒரு கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பிறந்த பிறப்பினுடைய பிறவியாக பயணம் அடைஞ்சோம் அப்படின்னு நினைப்பாவா? கைங்கரியம் பண்ணாமல் எப்படி இருக்கிறது? அதனால் என்ன பண்ணுறேன்னா, யார் போகிறா அப்படின்னு கேட்குறேன். சரி, இங்கேருந்து இதனால தான் எனக்கு அழுக வருது, கண்ணில் ஜலம் வந்தது, பூக்கள்லாம் எரிஞ்சு கிடக்கே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அப்போலேருந்து இது போகிறக்கும் அப்படி தான் இருக்குது. அந்த பெருமாளுக்கு போய் அங்கே புஷ்ப கைங்கரியம் பண்ணுவார், யாரேனும் உண்டா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒருத்தரும் எழுந்துக்கல. இந்த அனந்த ஆழ்வான்னு ஒருத்தர் இருக்கார், இந்த அனந்த ஆழ்வன் படாலும் எழுந்துட்டார், நான் போகிறேன். உன்னே சொன்ன, நீ தான் ஏன் ஆம்பளை அப்படின்னாரான். இங்கே இருக்கிற இந்த கோஷ்டியில் நீ தான் ஆம்பளை, ஏன்னா போகமாட்டான், யாரும் குளிர்லேயே செத்து போயிடுவாங்க. போனால் கீழே இந்த திருப்பதி இப்போ இருக்க திருப்பதி இந்த டவுன், இது ராமானுஜர் ஏற்படுத்தின டவுன், அதுக்கு முன்னாடி அங்கே ஒன்றும் கிடையாது, வெறும் காடு தான். அதுக்கு முன்னாடி அங்கே கோயிலும் கிடையாது. சிதம்பரத்தில் இருந்த கோவிந்தராஜன் அங்கே இருக்கார். இந்த அந்த ஊரை ஏற்படுத்தினது எம்பெருமானார் ராமானுஜர். கீழே கீழே திருப்பதினு ஒரு ஊரே கிடையாது, இப்போ காடு தான். அதனால் போக முடியாது, யாரும் பயப்படுவா, எல்லோரும் புலி சிங்கம் கரடி எல்லாம் சகஜமாக நடமாடும், அதனால் பயம். யானைகள் நிறையா இருந்த இது இந்த ஆழ்வாரை நிறையா பாடுறார். யானைகள் இருந்ததை நிறைய யானைகள் உண்டு, அந்த ஊருக்கு போனால் எப்படி அங்கே இருக்க முடியும், என்ன முடியும் அப்படிங்கிறது பயம், யாருமே போக மாட்டேங்கிறான். இவர் எழுந்தின உடனே, அவர் மகா துணிச்சல்காரர் அந்த அனந்தாழ்வான், அவன் ஆத்துக்காரி வேற மாசமாக இருக்கா, கர்ப்பஸ்திரீ அவ, அவளையும் அழிச்சுன்னு போடுறார் கைங்கரியம் பண்ணுறது. இப்போ இந்த பாசுரத்துக்கும் அதுக்கும் என்ன, ஏன் சொன்னேன் அப்படின்னா, வானோர்கள் கூட அங்கே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறா அப்படின்னு, ஏதோ ஒரு ரூபத்தில் வானோர்கள் இருக்கா அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். எப்படியோ வந்து சேவிக்கிறா போயிடுறா, ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வரா போயிடுறா. அந்த திருவேங்கடத்தில் வாசமாக இருக்கார், அவருடைய வைபவம் தனி நிறையா இருக்குது சொல்லலாம். அனந்தாழ்வனை பற்றி அவர் ரொம்ப பாவுகர், ரொம்ப நாள் கழித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த திருமுக்குளத்தில் தான் ஆண்டாள் அந்த நீராட்ட உற்சவம் பண்ணி, வடபத்திர சாயிக்காக உற்சவம் 30 நாள் நோன்பு இருக்கா இல்லையா, அந்த திருமுக்குளத்தில் போனோடனே அந்த படியிலெல்லாம் அப்படி தடவி பார்த்துறான். என்ன சுவாமி இங்கே தடவறீரேன்னு கேட்டால் அவர் சொன்னாரா, இல்லை ஆண்டாள் தேய்ச்சின மஞ்சப்புடி இங்கேயா இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோ பாவுகர் அந்த அனந்தாழ்வான். ஆண்டாள் தேய்ச்சி நோன்பு நூற்றாளே கிருஷ்ணனுக்காக வேண்டி, அது இங்கே எங்கேயா சிந்திக்கிந்தி ஒரு ஒரு துளியதாக கிடைக்குமா, நம்ம கையில் படுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியாப்பட்டவர் அந்த அனந்தாழ்வன் வைபம் அலாதி, அது தனியாக சொல்லணும். அந்த துத்தியோனம் கட்டி எடுத்து வந்திருக்கார் கீழே மலைக்கு, கீழே துத்தியோனத்தை பிடிச்சா எறும்பு இருக்கிறதுல, ஐயோ நித்திய சிறுகள்லாம் அங்கே வாசம் பண்ணுறா, நித்திய சிறுகள்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பெருமாளை சேவிக்கிறான்னு சொல்கிறாளே, இந்த அரும்பில் ஏதாவது நித்தியசூரியா இருந்தால் நம்ம அழிச்சு இங்கே கொண்டு விட்டுற போகிறோமே அப்படிங்கிற பயத்தை மூட்டை திருப்பி கட்டிக்கொண்டு மலையில் போய் எல்லாத்தையும் தட்டி விட்டாரான். மலைக்கே போனிடலாம், என்ன புண்ணியம் பண்ணி எதுக்காக வந்தியோ இந்த மலைக்கு, உன்னை நான் அழிச்சுன்னு வரதாது அங்கேருந்து. அது வேங்கடத்தினுடைய மகிமை, திருவேங்கடத்தினுடைய மகிமை அப்படி அலாதி. அண்ணமையா மலையில் ஏறும்பொழுதே முதல்ல தாயார் சாட்சாத் கரிச்சுட்டா அவளுக்கு, பத்மாவதி சதகம்னு ஒன்று பண்ணியிருக்கார் அண்ணமாச்சாரியர். அவருக்கு ரொம்ப நாளாக போகணும் போகணுன்னு ஆசை, ஒரு கோஷ்டி குரத்தோட கிளம்பி போய்டுறாரு இல்லையா, மலையில் ஏறும்போதே முதல்ல அவளுக்கு சாட்சாத்காரம் எங்கன்னா பத்மாவதி தான் வரா, பத்மாவதி சதகம் தான் பாடுறார் முதல். அது மலையே திருவுடம்பு சாட்சாத், அதுவே பெருமாளே அது. அந்த மலையே வாதிராஜர்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாரும் பக்தர்கள் இல்லையா, எல்லா பக்தர்களையும் தான் சொல்லணும், பக்தர்கள் என்ன பாகுபாடு பண்ணிருக்கு. வாதிராஜர்னு ஒருத்தர் இருந்தார், இந்த வாதிராஜரை போய் வாதிராஜர் ஏற மாட்டேன்ட்டார் அவரும் எம்பெருமானார் ஆட்டம். சால கிராமமாக தெரிஞ்சுதான், மலை முழுக்க சால கிராம திருமணியாக இருக்கு, நான் எப்படி கால வைப்பேனர் அவர், இதில் எப்படி நான் என் காலை வைக்கிறது அப்படி. அந்த மலை அவர் யாரார் எந்தெந்த அளவுக்கு எப்படி எப்படி நினைப்பாளோ அந்தந்த அளவுக்கு அது அது தன்னுடைய மகிமையை காட்டும் அவர்களுக்கு, அப்படியாப்பட்ட மலை. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி குணங்கள்லாம் எங்கே அனுபவிக்க கிடைக்கிறதுன்னா, இங்கே இறங்கி வந்தாதான். அங்கே சும்மா சதாபசியந்தி சுரேகான்னு பார்த்து பாடிட்டு இருக்க வேண்டியதுதான், ஆனால் இங்கே இறங்கி வந்தால் எப்படி இருக்குன்னா, வானோர் மனச்சுடரை தூண்டும் மலையாக இருக்குது. இந்த மனச்சுடரை வினைச்சுடரை நந்திவிக்கும் மலை, மனச்சுடரை மானோர் மனச்சுடரை தூண்டும் மலை. சதானந்தனாக இருக்கானே ஆனந்த நிலையம்னு பேர் அவருடைய இருக்கு, அவர் இருக்கிற இடத்துக்கு. இப்படியாப்பட்ட இதெல்லாம் இத்தனை நாள் கிருஷ்ணாவதாரம் நான் சொன்னது அவரே சொல்கிறார். வியாக்கியானத்தில் ஆச்சரியமாக சொல்கிறா, கிருஷ்ணாவதாரம் சொன்னது கேடலாய் பூமி இடந்தது, அதாவது வராகாவதாரத்தில் இருந்தது. அதெல்லாம் காலாந்தரம், இது காலாந்தரம் என்று சந்நிஹிதம்ங்கிறார். பக்கத்தில் இதோ இருக்கே அவன், இவன் வேற இல்லையே, வராகமாக பூமி இடந்தவனோ உரலோடு உறப்பிணித்து இருந்தன அன்னைக்கு இருந்தானே அவனோ, இவனோ வேற இல்லையே, அவன்தானே இங்கே நிற்கிறான் திருவேங்கடத்தில், இவன் வேற யாரோ இல்லையே. அதனால் அதெல்லாம் நமக்கு உபயோகப்படாத அவதாரம், இது நமக்கு உபயோகப்படுற அவதாரம் இந்த வேங்கடத்தில் இருக்கிறது. அதனால் இது என்ன பண்ணா, வினைச்சுடரை நந்திவிக்கும், நம் வினைச்சுடரை நந்திவிக்கும், வானோர் மலைச்சுடரை தூண்டும் மலை. மலையால் குடை கவித்து மாவாய் பிளந்து சிலையால் மராமரமேற்று கொலையானை போர்க்கோடு சித்தனவும் கொலையானை போர்க்கோடு சித்தனவும் பூங்குருந்தம் சாய்த்தனவும் கொலையானை போர்க்கோடு சித்தனவும் பூங்குருந்தம் சாய்த்தனவும் கார்கோடு பற்றியான் கை கொலையானை போர்க்கோடு சித்தனவும் பூங்குருந்தம் சாய்த்தனவும் கார்கோடு பற்றியான் மலையால் குடை கவித்து மாவாய் புலந்து சுலபனாக இருக்கக்கூடிய தன்மையை பாடிண்டே வந்தார். கிருஷ்ணாவதாரத்தில் உள்ள சௌலபியத்தை சொன்னார். உன்னுடைய சௌலபியத்தை நினைக்கும் பொழுது அதை தவிர வேற எதுவும் என்னால் பேச முடியாதுன்னு சொன்னார் ஒரு பாசுரத்தில். சௌலபியம் நன்னா பிரகாசிக்கிற இடம் எது அப்படின்னா திருவேங்கடம். ஏன்னா எல்லாருக்கும் அருள் செய்கிறான், எழுவாருக்கும் விடை கொள்வாருக்கும் இந்துழாயான வழுவா வகைந்த வைகள் துழுவாருக்கும் ஒரே மாதிரி அனுகிரகம் பண்ணுறான். இப்போ நமக்கு நினச்சி பார்க்கணும், நம்மக்கிட்ட ஒருத்தன் வரான், நம்மளை கண்டா அவனுக்கு பிடிக்காது, ஆனால் நம்மக்கிட்ட எதை கேட்குறான் அப்படின்னு வச்சுப்போம். என்ன கண்டா பிடிக்காது, ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஏதோ ஒன்று கேட்குறான், போ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ எவ்வளோ பெரிய மனுஷத்தன் அவன். இல்லை என்ன கண்டா உனக்கு பிடிக்காது, என்னை பற்றி ஒன்றும் அபிப்பிராயமே இல்லை உனக்கு, என்னை பிடிக்கவும் பிடிக்காது பிடிக்காமே இல்லை அப்படி ஒரு குணம் வச்சுப்போம். என்னை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, நான் யாரோ அவன் யாரோ அப்படின்னு இருப்பான். ஏதோ ஒன்று வேணுங்கிறதுக்காக எங்கிட்ட வருவான்னு வச்சுப்போம். அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு என்ன அவசியம், அவசியம் இல்லை இல்லையா. அப்படி இல்லையா பகவான், எது கேட்டாலும் அதை நான் கொடுக்கறது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுட்டுருக்கான். அப்படி சுலபத்தன்மை ஜாஸ்தி பிரகாசிக்கிற இடமா இருக்கிறதுனால பரமபதத்தில் இருக்கக்கூடிய அடியார்களும் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்படியாப்பட்ட எம்பெருமான பேசின அந்த எம்பெருமான முதல்ல வேங்கடத்தை கண்டார், வேங்கடத்தை கண்ட பின்பு வேங்கட திருவேங்கடமுடியானுடைய கைகளை கண்டார் அப்படின்னு சொல்கிறார். அதான் இதுக்கு சங்கதி, அந்த முன்னாடி பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும். திருவேங்கடமுடியானுடைய கைகளை என்ன கை என்ன பண்ணிட்டுன்னு பாடுறார். அடுத்து இப்படி பார்த்தோன்னா முதல்ல என்ன இருக்குது இப்படின்னு தானே பார்க்குறோம். ஒருத்தரை பார்க்கும்பொழுது ஒருத்தரை பார்க்குறோம் எப்படி இருக்கா, கண்ணை பார்க்குறோம் கையை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது முதல்ல அந்த சங்கத்தை பிடித்த அந்த கைகளை பார்த்தார் ஆழ்வார். ஏன்னா அடுத்து கையை பாடுறார், இந்த கையை என்னெல்லாம் பண்ணித்து அப்படின்னு பாடுறார். அடுத்து எம்பெருமானுடைய இந்த திருக்கைகள் என்னெல்லாம் செஞ்சது, கார்கோடு பற்றியான் கை அப்படின்னு முடிகிறார் இந்த பாசுரத்தை. கார்கோடுனா சிரமஹரமாய் முழங்கும் மேகங்கள், ரெண்டு மேகம் ஒன்னோட ஒன்று உரசுறது, இடிக்கிறது இல்லை, மேகம் உரசும் போது ஒரு கர்ஜனை பாஸ்வா கேட்கும், அது போல இருக்கான், அது மாதிரி முழங்குமா கேட்கிறவர்களுக்கு. அதோ அல அல துளசி கந்தா, துளசி கந்தம் தெரிகிறது, அதோ அந்த பாஞ்சஜன்னி சப்தம் கேட்கறதேங்கிற ருக்குமணி அப்படி கேட்குமா, அந்த அப்படியே கேட்கும்பொழுதே நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கிற தாபத்தெல்லாம் போய்கிடும் அடியார்களுக்கு. கார்கோடு குளும் குளிர்த்தியாக இருக்கு இல்லையா, அந்த மேகம் நீருண்ட மேகம் போல் இருப்பான் பகவான். அந்த நீருண்ட மேகம் ரெண்டு, ஒரு மேகம் ஒரு மேகத்தோட உரசும் போது ஒரு சப்தம் ஏற்படுறது, அது போல் அது எல்லா இடத்துலையும் விரவும் அந்த சப்தம். ஆனால் சிரமமாக இருக்காது கேட்கறதுக்கு, பெரிய சப்தம் அது எல்லாருக்கும் கேட்கும், ஆனால் பெரிய சப்தமாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஒரு சப்தம் எப்படி இருக்கும், ஹிருதயத்தை கலக்கிற மாதிரி இருக்காதான், அது அப்படி இருக்காதான், சிரமகரமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், குளிர்த்தியாக இருக்கும், அந்த சப்தம் கேட்குறதுக்கே பிடிக்கும். ரெண்டு மேகம் உரசுற சப்தம், இடியை பற்றி சொல்லலை, மேகமும் மேகமும் உரசும் போது உண்டான சப்தம், கார்கோடு பற்றி. அப்படி சிரமகரமாக இருக்கும் பாஞ்சஜன்யம் இன்னொரு அர்த்தம், மேகவண்ணன் இல்லையா இவன், அவன் கைகள் எப்படி இருக்குன்னா மேகம் போல் இருக்குது அவனுடைய, அவனுடைய மேக வண்ணமாக இருக்குது அவனுடைய கைகள், ஒரு மேகத்து நடுவில் அழகாக நீருண்ட மேகமாக இருக்கிறோட மேகத்துக்கு நடுவில் ஒரு சங்கை அப்படி சொருகி வச்சா எப்படி இருக்கும், அது போல் இருக்குங்கிறார் இந்த கைகளில் இருக்கக்கூடிய அந்த சங்கம். கார்கோடு பற்றியான் கை, அந்த கைகளுக்கு செவ்வி புலர்த்தி முதலான குணங்கள் உண்டு. தாமரை போல் சிவந்திருக்கும் இல்லையா, குளிர்ந்திருக்கும் சிவந்திருக்கும், பார்த்தாலே தெரிகிறது அவ்வளோ அவ்வளவு மிருதுவாக இருக்குது அந்த கைகள். இப்படி மிருதுவான கை தான் இந்த செய்கைகளெல்லாம் செஞ்சுதோ அப்படின்னு கேட்குறாரு அடுத்து எம்பெருமானார். மலையால் குடை கவித்து மாவாய் பிளந்த ஆயர்கள் இந்திரன் நோக்கி ஒரு விழா எடுக்கணும், அதில் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான், இந்திரனுக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த மலைக்கு பண்ணு, இந்த கோவர்தனகிரியே கிருஷ்ணன் பேசினதெல்லாம் எடுத்து பார்க்கணும், இப்போ நாஸ்திகள்லாம் பேசுறாள் அந்த மாதிரி தான் பேசியிருப்பேன், யாரோ இந்திரன், யார் இந்திரனுக்கு இந்த மலை தான் நம்மளுக்கு எல்லாம் பண்ணுறது, இந்த மலைக்கு படை நீ எல்லாத்தையும், அதை நீ செய், அதை விட்டுட்டு என்னமோ கண்ணுக்கு தெரியாது இந்திரனை போய் சேவிச்சுண்டு அப்படின்றார் கிருஷ்ணன். இந்த கோவர்தனத்துக்கு எல்லாம் பண்ணு, இதுதான் போகிற மேகத்தெல்லாம் தடுத்து நிறுத்தி மழையாக பொழியிறது, அதனால தான் புல் வளர்றது, புல் வளர்றதுனால தான் மாடுலாம் சாப்பிட்றது, அதனால தான் நமக்கு பால் கிடைக்கிறது, இப்படி யோசிக்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறாரு எல்லாரையும் அந்த ஊரில். இப்படிலாம் யோசிக்க மாட்டேங்கல நீங்களாம், இந்திரன் தான் கொடுத்தா அப்படிங்கிற நீ மலைக்கு பண்ண எல்லாத்தையும் சொல்லிவிடுறார். அவன் என்ன பண்ணுறா, கோபம் வந்துடுறது இந்திரனுக்கு, இந்திரன் உடனே மழை பொழிகிறான் ஏழு நாட்கள். அப்போ என்ன பண்ணார், இந்த மலையை குடையாக கவித்தர், என்ன பண்ணணும், மழை பெஞ்சால் கொடை பிடிச்சிக்கணும் ஆழ்வார் சொல்கிறார், மழை பெஞ்சால் கொடை பிடிக்க வேண்டியது, ஒத்த ரெண்டு பேர்னா ஒரு கொடை போடுவோம், 500,000 பேர் இருக்கான் அந்த ஊரில், அந்த மாதிரி ஒரு பெரிய குடையாக தேவையாக இருந்து தான் அவன் பார்த்தான், இதை எடுத்து தலைகீழ பிடிச்சான், இப்படி தானே காட்டுறான் எல்லாரும் சினிமாலெல்லாம் டிவிலெல்லாம், தலைகீழ பிடிச்சாங்கிறார் ஆழ்வார். இப்போ தானே கூடை மேலே கூர்ப்பாக இருக்கணும், பின்னாடி மேலே அகந்திருக்கணுமே, அதனால் என்ன பண்ணான்னா இப்படி தலைகீழ பிடிச்சாங்கிறார், குடை கவித்து மலையால் குடை கவித்து மலையை கவித்து குடையாக பிடிச்சான், இந்த கை தான் பண்ணித்தத, இடது கை தான், என்ன சங்கம் இடது கையில் வச்சுருக்கார், இடது கையால் தான் தூக்கினார், இடது கை இப்படி தூக்கி பிடிச்சது, மலையால் குடை கவித்து மாவாய் புலந்த கிருஷ்ணன் ஒரு சமயம் அவ அம்மா காலங்காலத்தாலேயே தயிர் சாதம் கலந்து கொடுத்துருவா, அது என்ன பண்ணுவா, ரெண்டு மூணு ஃப்ளூட் வச்சுட்டு இருப்பான் அவனுடைய, அப்போ எப்படி தேவையோ அந்த ஃப்ளூட் எடுத்துப்பான், எந்த ஸ்ருதியில் வாசித்தா என்ன இருக்குமோ அவனுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளூட் எடுத்துப்பான். நாவலம் பெரிய தீவினில்னு பாடுறாரு பெரியாழ்வார், அதெல்லாம் சொல்ல போகிறோம் அடுத்து. எப்படி எல்லாம் கானம் பண்ணான் கிருஷ்ண கானம் எப்படிலாம் இருந்தது, அவன் என்ன ராகத்தை எப்படி வாசித்தானோ எப்படி எல்லாம் வாங்கித்தோ தெரியலையே, இந்த சங்கராவரணம் பைரவி அவன் எப்படி பாடியிருப்பானோ தெரியலையே. என்ன காலிந்தி ஜல கல்லோல கோலாகல குத்துகளி அப்படி அப்படி ஓடுற அப்படி யமுனா அப்படி நின்றுடுமா அந்த சப்தத்தினால, அந்த அந்த கானத்தை கேட்டு அப்படின்னா கானம் வேணு கானம் பண்ணிருக்கான் பிரபு. அதனால ரெண்டு மூணு ஃப்ளூட் வச்சுட்டு இருப்பான் கிருஷ்ணனுக்கு போட்டியாக பக்கத்தில் இருக்கிற வாசிப்பாளாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாசிப்பா, எல்லாம் ஃப்ளூட் எல்லாருமே ரெண்டு ரெண்டு ஃப்ளூட் வச்சுட்டு இருக்கான், குட்டியான ஃப்ளூட்டு நீட்ட ஃப்ளூட்டு எல்லாம் வச்சுட்டு இருந்தான் கிருஷ்ணன் பாடுறா. ஆழ்வார்கள்லாம் சொல்கிற பாகவதத்துலேயும் இருக்குது, இதெல்லாம் எடுத்துட்டு தயிர் சாதத்தெல்லாம் எடுத்துன்னு கிளம்பிடுவா. ஒரு ஒரு நாட்கள் ஒரு ஒரு பக்கம் போவா, ஒரு பக்கம் ஜாஸ்தி நாள் போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் போகமாட்டான், அந்த பக்கம் போகமாட்டான், ஏன்னா புல் இருக்காது ஜாஸ்தி, நிறையா புல் இருக்கிற இடமா போவா. ஒரு நாள் அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் போகிறா, நல்லா அந்த பனம்பழ வாசனை அடிக்கிறது, ஜம்முன்னு கம்மன் வாசனை அடிக்கிறது, என்னடா பனம்பழம் வாசனை கம்முன் இருக்கு. உடனே சொல்கிறேன் கிருஷ்ணன் சொல்கிறான் பலராமன் சொல்கிறான், போங்கடா பனம்பழத்தை எடுத்துன்னு வாங்கடா எல்லோரும் சாப்பிடுவோம். ஐயோ கிருஷ்ணா உனக்கு தெரியாதா, அங்கே தான் ஒரு ராட்சச குதிரை ஒன்று இருக்குது, கேசின்னு ஒன்று, கேசின்னு பேர் அதுக்கு, ஒரு குதிரை ஒன்று இருக்குது, அது மோசமானது, அது இந்த குதிரை யாராவது இங்கே போய் இதுக்காக போனான்னா வேற ஏதாவது வேலையாக போனால் கூட அடித்து கொண்டுடுறது. அப்படியாடா அப்படின்னா முதல்ல அங்கே போகணும் அப்படின்னு நான் கிருஷ்ணன் அப்படின்னா அங்கே தான் முதல்ல போகணும். போ, கிருஷ்ணனுடைய சுபாவம் ராமனுடைய சுபாவம் வெவ்வேறு, ராமன் பேசுவான் சூர்பனை கிட்ட கூட எடுத்து சொல்லுவான், தசரதர் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு நாலு பசங்க எங்கள் அப்பா அதெல்லாம் நேர்மையாக எடுத்து சூர்பனை கிட்ட நேர்மையாக சொல்கிறார், இதெல்லாம் சொல்கிறார். யாரும் கேட்டால் எல்லோரும் கேட்டால் எல்லோரும் சொல்லுவோம், அண்ணன் எதிர்க்கு இருக்கிறோம் அயோக்கியம் என்ன சொல்ல மாட்டோம், நம்ம என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சொல்லு. போ, கிருஷ்ணன் அப்படி பேசுவான், எதிர்க்கு இருக்கிறோம் அயோக்கியம்னா முதல்ல அடிச்சிருவான் கிருஷ்ண சுபா, ராமன் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் சான்ஸ் கொடுப்போம் சொல்கிறான். அவன் ராமன் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார் சூர்பனை கிட்ட, சூர்பனை கண்ட சூர்பனைக்கு பார்க்கவே முடியாது அவ்வளோ கோரமாக இருப்பா, அதாவது சூர்பம்னா முரம், இந்த நகை வந்து முரம் மாதிரி இருக்கும், சூர்பனக்கா இந்த நகை வந்து முரம் போல் இருக்கும், எப்படி இருக்கும் பார்க்குறது, அவ வேற கல்யாணம் பண்ணிக்குவாங்கடா அப்படி இருக்கும் அந்த சூர்பனை. அவர்கிட்ட கூட சொல்லுவார், இவர் அப்படி கிடையாது, அவர்கிட்ட கூட சொல்கிறார் எல்லாத்தையும் அடிச்சு சொல்கிறார், நான் இந்த மாதிரி அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி வந்தோம், எங்கள் அம்மா இந்த மாதிரி கை கை எப்படி வரம் கேட்டா அப்படி தான் சொல்கிறேன் ராமஸ்வபாவம். கிருஷ்ணன் அப்படி கிடையாது, கிருஷ்ணன் வேடிக்கையானா ரொம்ப வேடிக்கையாக, அதாவது ஒரு ஒரு வித்தியா ஒரு ஒரு விஷயம் பண்ணுறது ஒரு ஒரு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக செய்வான் கிருஷ்ணனுடைய சுபாவம். பகவானுக்கு எல்லாம் உண்டுன்னு சொல்கிறதுக்கு எல்லா குணமும் உண்டு பகவானுக்கு, எல்லாத்தையும் செய்யக்கூடிய மாசுகுணா சுடர் உடம்பாய் ஒரு இடத்துல சொல்கிற, அழுக்கு பதித்த உடம்பாய்னு ஒரு இடத்துல சொல்கிற, எல்லாம் உலகமே அவனுடைய திருமேனி, அதனால் இதுவும் வாஸ்தவம், சுடர் உடம்பாக இருக்கான் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கான், அதுவும் அவனுடைய திருவுருவம் தான் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி எல்லாம் சேராதது எல்லாம் ஒன்று சேர்ற இடம் எதுனா எம்பெருமான், உன்னோட ஒன்று சேர்றாதெல்லாம் ஒன்று சேர்ற இடம் ஒன்று உண்டுன்னா அது பகவான், அப்படி சேர்ந்தா பகவான் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கலாம், பகவான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் சேராதெல்லாம் ஒன்று இடத்துல ஒன்று சேரும், அதை நீ பகவான்னு வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்காள் இல்லையா, ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸ்லாம் அப்படி சொல்கிறத வாக்கிட்ட, அவளை அப்படி போட்டு குழப்பி சேராதெல்லாம் ஒன்று சேர்ற இடம் பகவான் அப்படின்னு வச்சுக்கோ, ஏன்னா எதுவும் ஒத்துக்க மாட்டான், ஒத்துண்டா அவனுக்கு ஏதோ குறைவு, அதனால் அதனால் சேராதெல்லாம் ஒன்று சேரும். கிருஷ்ண குணமும் ராம குணமும் நிறைய வித்தியாசமாக இருக்கும், அதில் தர்மம், இதில் லீலை, இதில் தர்மம் அடிக்கோ அடி அடி அதாவது அந்தர்கத்தமாக இருக்கும், அதில் தர்மம் பகிரங்கமாக தெரியும். கிருஷ்ணன் பகவானாக இருந்தான், ராமன் மனுஷனாக இருந்தான், என்ன பின்னாடி ராமாவதாரம் சொல்ல போகிறேன் இதுக்கு அடுத்த இது, அதனால அதை நான் சொல்கிறேன். மாவாய் பிளந்து, அப்போ இந்த கேசிக்கிட்ட போவோம் வாங்கோ, கேசியை முதல்ல உசுப்பேத்துறா, முதல்ல பனம்பழத்தெல்லாம் பறிடா வரானா பார்ப்போம் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். பலராமன் வந்து மரத்தெல்லாம் அடிக்கிறான், பனை கொடியோன் இல்லையா, அவன் மனத்தெல்லாம் அடித்து உடைக்கிறான், எல்லாரும் அடித்து உடைக்கிறான், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஆசை அங்கே போகாமல் பயம், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பனம்பழத்தெல்லாம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறா, இந்த ஒரே அட்டகாசம் அந்த காட்டுக்குள்ள. இந்த வானரங்கள்லாம் திரும்பி வரும்பொழுது சுந்தரகாண்டத்தில் படிக்கலாம். இதில் பூந்து நந்தவனத்தை அழிக்கிறா, சுக்ரீவனோட நந்தவனத்தை அழிக்கிறா. அதுபோல் ஆயிடுத்தாங்க எல்லாத்தையும் எடுத்தோடனே அங்கேருந்து மகா கோபம் வந்தது. இந்த கேசிக்கு நாலு கால் பாய்ச்சலாக வரான், வேகமாக வரான், மகா வேகமாக வரான். உடனே ஒரு சண்டை போடுறார் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி. அப்புறம் என்ன பண்ணார்னா, குட்டி கிருஷ்ணன் இவன் அந்த வாயை இப்படி பிடிக்கிறார், இடது கையால் இப்படி கிழிச்சு போட்டுறார், இடது கையால் பிடிச்சி இப்படி கிழிச்சு தூக்கி போட்டுறார் கேசிய. என்ன மாவாயி பிளந்து மலையங்குடை கவித்து மாவாய் பிளந்த சிலையால் மராமரமேழ் செற்று சிலையால் மராமரமேழ் செற்று சுக்ரீவன் ஒருத்தன் சந்தேகப்படுறவனா இப்போ தான் சொன்னார், எழுவார் விடை கொள்வார் ஈன்துழாயனே வழுவா வகையான. இந்த சுக்ரீவனுக்கு சந்தேகம், ஒரே வேறு வழி இல்லைன்னு பகவான்கிட்ட போயாச்சு, வேறு வழி இல்லைன்னு பகவான்கிட்ட போனான்னா அவனுங்க முழுக்க சரணாகதியும் பண்ண முடியல, அவனால் முழுக்க தன்னை அர்ப்பணம் பண்ண முடியல. அவன்கிட்ட சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அவனுக்கு, ராமனிடத்தில் சந்தேகம் ஒரே. வாலியாக இருந்தால் இப்படி பண்ணிவிடுவான், வாலியாக இருந்தால் இப்படி பண்ணிவிடுவான், வாலியாக இருந்தால் இப்படி பண்ணிவிடுவான், உன்னால் முடியுமா உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கு. அவனையும் சுக்ரீவனையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா பார்க்குறதுக்கு மகா மிருதுவாக இருப்பார் பெருமாள். அடித்தா தான் அப்படி விழுவாடி. திருமங்கையாளர் போய் சேவிக்கணும், ஒரு வீரனை போல் இருப்பார். பாகுக்கள்லாம் நல்லா ஜம்முன்னு திருமார்பெல்லாம் அகந்து இடை குறுகி தொள தொள தொலன்னு இருக்க மாட்டார், ஜம்முன்னு விண்ணுன்னு இருப்பார். இப்போ கூட சேவிக்கலாம் போய் அந்த திருமேனியை. ஒரு வீரன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பார். பகவானை கண்டவன் இப்படி தான் இருப்பான் போல் இருக்குன்னு தோணும் நமக்கு அவரை சேவிச்சா. எம்பெருமானை நேர கண்டவன் இப்படி தான் இருப்பான் போல் இருக்கே அப்படின்னு தோணும். தனித்தனியாக ஒவ்வொரு அங்கங்கள்லேயும் மிடுக்கு இருக்கும், மொத்தமாக சேர்த்தா அப்படியே நீர் பண்டமாக இருப்பார். இது எப்படி சொல்கிறது, ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் சேர்ந்துருக்கும், விரோதமாக இருக்குதுன்னு சொன்னோமே ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துருக்கும். தனித்தனியாக ஒரு ஒரு அவயவத்தையும் பார்த்தோன்னா அந்த கண்களோ அந்த நெற்றியோ அந்த கன்னமோ அந்த முழங்கால்களோ அந்த திருவடியோ அந்த புஜமோ அந்த தோள்களோ அந்த திருமார்போ அந்த இடையோ எதை சேவித்தாலுமே மகா கம்பீரமாக இருக்கும். நான் சொல்கிறது பரமசத்தியம் திருவாளி திருநேரில் போய் அழவசியம் ஆழ்வார் திருமையனோட சேவிக்க வேண்டியது, அப்போ தெரியும். தடுறு மூலமாக கிருஷ்ணநாட்டம் நிற்பார், மூணு திரிபங்கமாக நிற்பார், அவ்வளவு நளினமாக இருப்பார். தனித்தனியாக பார்த்தா அப்படி காம்பீரியம் தோற்றும், வீரம் தோற்றும். மொத்தமாக அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா நீர் பண்டமாக இருப்பார். இப்படி இருக்கும் அது. இது மாதிரி ராமனிடத்துலையும் ராமன் அப்படி தான், ஏன்னா ராமனை பார்த்து தான் இவர் இப்படி ஆனார். அப்படி தானே சொல்கிறா, ஏற்கனவே பல தடவை சொல்லிருக்கேன், திருப்பி ஹரிகுண மணிமய சரமுலுகளமுனோபில்லு பக்த கோட்டுலிலோ அப்படிங்கிறார் எந்திரோ மகானுபவன். ஹரிகுண மணிமே, இந்த ஹரியினுடைய குணங்களை அதே பேசி அதே நினச்சி அப்படியே இருந்தால் என்ன ஆகிடுவானா, அதே மாதிரி வந்துருமா அவளுக்கு ரூபம், அதே மாதிரி குணங்கள் அதெல்லாம் வந்துருமா. ஹரிதாசர்களுக்கு அதுதான் மணிங்கிறார் அவர், தியாக பிரம்மம் அதுதான் அவர்களுக்கு மணி ஆபரணம், அதே மணியாக ஆவணம் ஆபரணமாக அணிஞ்சுட்டுருக்கா. பகவத் குணம் இவாளுக்கு வந்துடும், பகவத் சாநித்தியம் இங்கே இருக்கும், இவளை பார்த்தா பகவானை போல இருக்கே அப்படின்னு சித்த சுத்தி உள்ளவனுக்கு தோணும். சித்த சுத்தி இல்லாத எவனை பார்த்தாலும் பகவானாட் இருக்குன்னு போகிறான், அதை ஒத்துக்க முடியாது. சித்த நன்னா சுத்தமானவனுக்கே அவனுக்கு தோணும், இவனை பார்த்தா இவன் பகவான் ஆண்டிருக்கானே அப்படின்னு தோணும். அதுபோல இந்த கேசிய முடித்த எம்பெருமான் அது மாதிரி இவனுக்கு சந்தேகம், இந்த சுக்ரீவனுக்கு சந்தேகம். பகவானை பார்த்து பார்த்து ராமனை பார்த்து ஆஞ்சநேயன் சொல்கிறான், ஆனால் சந்தேகம் தீரமாட்டேங்கிறது. அப்போ இந்த சால விருட்சம் ஏழு மரம், பெரிய மரம் அது, அனுமாராலேயே ஒரு கையால் அப்படி கட்ட முடியாது அவ்வளோ பெரிய மரம். அது மாதிரி ஏழு மரம் இருக்குது, அது எவ்வளோ நூறு வண வருஷங்களாக இருக்கோ, ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். இந்த மரத்தை நீ ஒரு பானத்தால் ஒரு மரத்தை தொலைச்சேன்னா நான் ஒத்துக்கிறேன் உன்னை அப்படின்னு ஒரு பரீட்சை வச்சான் ராமனுக்கு. இவன் தான் எல்லாரையும் பரீட்சை பண்ணுவான், ராமனுக்காக பரீட்சை வச்சான் சுக்ரீவன். ஒரே பானத்தினால ஏழு மரத்தை தொலைச்சா அந்த பாதாளத்தை பிளந்துட்டு வந்து திருப்பி திருப்பி அவனுடைய அம்புரா துணிக்கே வந்துடுத்து. சிலையால் மராமரம் ஏழு செற்று, ஏன்னா ஒரு மரத்தை ஏழு மரத்தை துளைக்கணும்னா அந்த பானத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும், அந்த பானத்துக்கு அவ்வளோ சக்தி உள்ள பானத்தை சந்தானம் பண்ணி எய்துறதுக்கு அந்த கைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும் அப்படின்னு பாடுறாரு. இவ்வளோ மிருதுவாக இருக்கே இந்த கையை பார்க்கறதுக்கு, இந்த பாஞ்சஜன்யத்தினை பிடிச்சிருக்கிற இந்த திருக்கைகள் பார்க்கறதுக்கு இவ்வளோ மிருதுவாக, பார்க்கறதுக்கு இவ்வளோ மிருதுவாக சாஃப்டாட்டம் இருக்கே, இதை எப்படி நீ தூக்கி பிடிச்ச? திவ்யமங்கல விக்கிரகம்னு அர்த்தம் அதுக்கு. திவ்ய கரண முரடாக இருக்க மாட்டார், திவ்யமங்கல விக்கிரகம்னு அர்த்தம். இது எப்படி நீ தூக்கி பிடிச்ச? சுண்டு விரலால் பிடிச்சாங்கிறா, மாவாய் பிளந்தாய் என்கிறார். மராமர சிலையால் மராமர் மகிழ் சற்று கொலையானை போர்க்கோடு சித்தனமும் பூங்குருந்தம் சாய்த்தனம். இவன் அழிக்கிறதுக்காக கோலாயப்படன் ஒரு யானையை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கான். கம்சன் என்னென்னமோலாம் பண்ணி பார்த்தான், புளிய குதிரையை அனுப்பிச்சான், கொக்கை அனுப்பிச்சான், ராட்சஸில் பல விதமாக பாம்பு அனுப்பிச்சான், என்னென்ன ராட்சஸில் முடியுமோ எல்லோரும் அனுப்பிச்சான். என்ன யார் ராஜான்னா, எவனை எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல, அவன் தான் ராஜா. அப்படி தானே, அவன் தானே ராஜா, நியாயமா? கம்சன் பேருக்கு ராஜா. கம்சன் ஒருத்தன நினச்சி அவனுடைய ராஜரீகம், அவனுடைய வாக்கு செல்லுபடி, செல்வாக்கு வாக்கு செல்லலைன்னு வச்சுப்போம், அப்போ செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தம். இவனுடைய வாக்கு செல்லவில்லையோ அப்போ அவனுக்கு செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தம். கிருஷ்ணனை கொல்லணும்னு அவன் 100 பேர் அனுப்புகிறான், கொல்ல முடியலன்னா அப்போ அவன் ராஜா இல்லைன்னு அர்த்தம். தியாகராஜ சுவாமி சரித்திரத்தில் ஒன்று தெரியும் நமக்கு. திருப்பி திருப்பி நீ நன்னா பாடுற, என்கிட்ட வந்து பாடுன்னா, நான் யாரையும் பாடுறது இல்லைன்ட்டார். பிடிச்சிட்டு வரணும், தூக்கிட்டு வந்துடுண்ணா, தூக்கினதான் இவனுக்கு வயிற்றுவலி வந்துடுத்து, சரியா இல்லை. அப்புறம் நீ யாரோ பாகவத பிரச்சாரப்பட்டிருக்க, அதனால வேண்டாம், நீ அவன் அவன்கிட்ட உன்கிட்ட போகாதேன்னு சொன்ன உடனே விட்டுவிடுறார் இந்த ராஜா. உடனே அவனுக்கு அந்த உபாதை சரியாக போடுறது. அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் ராஜ்யத்திலே இவன் இருக்கான், அவன் ராஜ்யத்திலே இவன் இருக்கான், ஆனால் அந்த ராஜாவால் இவனை ஒன்றும் பண்ண முடியலன்னா, அப்போ யார் ராஜா? தியாக ராஜா, அவர் தான் ராஜா. அப்படி இருக்கான் கிருஷ்ண. கம்சன், கம்சன் என்னன்னா, கம்சனால் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியில் கம்சன் கிட்டே வந்துட்டான் விளையாட்டா, எல்லாரையும் கொண்டுட்டு. கூலாய அப்படின்னு ஒரு யானையை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கான், மகா மோசமான யானை அது. கும்பமிகு மத யானை பாகனோடும் குலைந்து வீழ கொம்பதனை பறிந்த கூத்தன் அமர்ந்துரையுமிடம் அழுவார் பாடுறார். எப்படி கொண்டான் கொலையானை போர்க்கோடு ஒசித்தனவம்னு இவர் பாடுறார. எப்படி கொண்ட, இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்கிறார் திருமங்கையாள். அந்த கொல்றத்துக்கு யானை வர்றது, கிருஷ்ணன் இங்கேருந்து போகிறான், கிருஷ்ணன் வளராமனுமா, வளராமனை சொல்கிறான், அண்ணா நகர்ந்துக்கோ கொஞ்சம் அண்ணண்ட போய்டு நீ அப்படிங்கிறான். ஏண்டா நானும் வரேன், ஆண்டா அண்ணன்ட்டு அது அங்கேருந்து முட்டை வருது. அவன் என்ன பண்ணுறானா, இந்த பாஞ்சி சின்னத்தை பிடித்த இந்த இடது கை தான் பெரிய யானை குட்டி கிருஷ்ணன், மேலே ஒரு பாஞ்சு அந்த கொம்பை இழுக்கிறான், அந்த தந்தம் இருக்குமே அந்த தந்தத்தை இழுத்து ஏதோ ஒரு ஆயுதம் கீதை வச்சுட்டு கொல்லணுமே, அதுதான் தேவையில்லையா அவனு, எதை வேணால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதானா பெருமாளுக்கு தான் அது, வேற அவனுக்கும் இல்லை. என்ன காக்காசுரன் மேலே என்ன பண்ணுறான்னா, அதை படுத்துட்டு இருக்கிற சுகமாக தான் தான் துகமாக தூங்கிட்டே எல்லாரும் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவர் அல்லவா நீர், நீயே என்னை காப்பாற்றலைன்னு கேட்குறா தாயார் சுந்தரகாண்டத்தில். நீர் பாட்டு சுகமாக நித்திரை பண்ணிட்டு எல்லாரையும் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவராச்சே, நீரே என்னை காப்பாற்றலைன்னு அதுக்கு ஒரு விற்த்தாந்தம் வேறு சொல்கிறார். அந்த காக்காசுரன் வந்த உடனே படுத்துட்டு இருந்தார், அதனால் தன்னுடைய ஆசனத்துலேருந்து தர்பத்தை எடுத்து அதில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிச்சுட்டார் அவன் மேலே. அப்படி சக்தி உள்ளவர் அவர், எது வேணால் எது வேணால் எதை வேணால் எப்படி வேணால் உபயோகப்படுத்திப்பான், அதுதான் அவனுடைய சக்தி, பகவத் சக்திங்கிறது. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், நீ எப்படி பண்ண முடியும், நான் எப்படி, அதெல்லாம் அங்கே கிடையாது, அங்கே ஒரு ரூலும் கிடையாது. ரூல்லாம் அவர் ஏதா ஏற்படுத்தினார் இல்லையோ, அதனால் அவருக்கு எந்த ரூலும் கிடையாது. எது வேணால் எதை வச்சு எப்படி வேணால் என்ன பண்ணுவார், அவர் க்வெஸ்டினும் பண்ண முடியாது. நீ இந்த தர்மத்தில் இருக்கியான்னு அவரை கேட்க முடியாது, தர்மம் அவன் ஏற்படுத்தினது, நமக்கு தான் தர்மம். பகவானுக்கு தர்மம் இல்லைன்னா பகவான் தர்மத்துக்கு அதீதமான வஸ்து. அதனால் இங்கே என்ன பண்ணுறான்னா, அவனுடைய அது மேலே பாயறது, மேலே பாய்ஞ்ச உடனே அதனுடைய கொம்பு இழுக்கிறான். கும்பமிகு மதையானை பாகனோடும் குலைந்து வீட கொம்பதனை பறித்திருந்து கூத்தன, அந்த கொம்பை எடுத்து குத்தான், யானையை குத்தினான், அது கீழே விழுந்தது. கொலையானை போர்க்கோடு சித்தினமும் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்க கம்சம், சரி கோலாய் படங்கள் எப்படியும் கொண்டுடும், நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய கம்சனுக்கு பயம் இன்னும் விதுவிதுன்னு ஆயிடுது. என்ன கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்னு நின்று நெடுமாலே அப்படிங்கிறார். அவனுக்கு கிருஷ்ணஸ்மரணம் தனக்கு இடவிடாமல் உண்டுன்னா அது கம்சந்தான். எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டு ஒருத்தி மகனாக பிறந்து ஓரிரல் ஒருத்தி மகனாக ஒழித்துவள தரிக்கலாம் ஆகி தான் தீங்கு கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பென் நின்று நடமா கிருஷ்ணம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் ஞாபகம் அவனுக்கு. கிருஷ்ணன் பிறந்த பிறந்தானே யசோதைக்கு தேவகிக்கு இவாளுக்கெல்லாம் கிருஷ்ணன் ஞாபகம். கிருஷ்ணன் பிறந்த பிறந்தானே யசோதைக்கு வந்து அந்த கோப்பருக்கோ கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் ஞாபகம் தான் அவனுக்கு. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணன் ஞாபகம் தான், சதா சர்வகாலம் கிருஷ்ணன் தியானம் தான். எப்படி ஒத்தன் கம்சன் பேர் அவனுக்கு, அப்படி தான் இருந்தான் அவன் இந்த கம்சன். அதனால என்னென்ன அங்கேருந்து பார்த்தான், ஐயோ என்ன இப்படி மறுமானா வந்து நம்மளுக்கு புறம் தொலைச்சு நம்மளே கொல்ல வரானே. கூலாயப்படுத்து என்ன பண்ணனா அந்த அந்த கொம்பை அப்படி பறித்து குத்தி கொண்டுட்டான். கூலாயப்படுத்து கொலையானை போர்க்கோடு சித்தனவும் பூங்குருந்தம் சாய்த்தனவும் இந்திரலோகத்திற்கு போயிருக்கான். மரங்களை பூ பறிக்கிற மாதிரி மரத்தை பறித்து தூக்கி போட்டுருவான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. பூங்குருந்தம் சாய்த்தனவும் பல பல சமயங்களில் பண்ணியிருக்கான். இந்திரனுக்கு அவனுக்கு போன ராஜ்யத்தெல்லாம் பெருமாளுடைய திவ்ய சேஷ்டிதங்களெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறார் ஆழ்வார். இந்த கைகள் தானே இதெல்லாம் பண்ணித்து. அங்கே என்ன பண்ண, அந்த பாரிஜாத விருட்சத்தை வேரோட பிடிக்கிட்டாங்க போய். இந்த பாரிஜாதம் தனக்கு கொடுத்தா தேவையில்ல, அந்த பாரிஜாத மரத்தை நரகாசுரம் கொண்டு போயிட்டான். எல்லாத்தையும் நரகாசுரம் எடுத்துன்னு போயிட்டான். அத்தனையும் வாங்கி கொண்டு சண்டை போட்டு இவனுக்கு கொடுத்துருக்கார் இந்திரனுக்கு பெருமாள். அந்த இந்திரனை வந்து சத்யபாமைக்கு அந்த பூ கொடுக்கலையா, பாரிஜாத புஷ்பத்தை கொடுக்கலையா, அதெல்லாம் தேவர்கள் தான் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டாவ. ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப வருத்தமாக போச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாதரி அப்படின்னு மரத்தோடு பிடிக்கிட்டான் கிருஷ்ணன். உடனே ஒரு சண்டை, இதெல்லாம் ஒரு லீலை தான். எப்படி மறக்க உடனே சண்டை வந்த உடனே என்ன, அப்புறம் இந்திரா இவன் வந்து இந்திரா அம்மா அதித்தி வந்து சொல்கிறா, ஏய் என்னடா இது அவன் அவனால தானடா நீ இருக்க, மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறான். இந்திரன் கடைசியில் அப்படி சொல்லிவிடுவான், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மன்னிச்சுக்கோன்னு சொல்லிவிடுவான், எல்லாத்தையும் பண்ணிட்டு. அதனால் அதெல்லாம் நீ இப்படி பிடிங்கினியே இந்த கையை, அதெல்லாம் இன்னும் இவ்வளோ மிருதுவாக இருக்குது பார்க்குறதுக்கு, இவ்வளோ சாஃப்டாக இருக்கு இந்த கை, இது பண்ணுமா இது, இந்த கை இந்த கார்கோடு பற்றியான் கை மேகம் போல கருத்தில் இருக்கிறதும் என்ன மேகம் போல கர்ஜிக்கிறதுமான சங்கை வச்சுருக்கியா நீ, மேகம் போல கருத்து இருக்கிற கைகளில் மேகம் போல கர்ஜிக்கக்கூடிய சங்கை உடையவனே. சங்கம் வந்து ஆகாசம் பின்னாடி இருக்கிற ஆகாசம் போல இருக்குது, அது மேலே இருக்கிற மேகம் போல இருக்குது இவனுடைய திருக்கைகள். இந்த கைகள்னால தானே நீ மாவாய் பிளந்தாய், இந்த கைகள்னால தானே நீ மலையை குடைகவித்தாய், இந்த கைகள்னால தானே இந்த மரத்தை எடுத்தா, இந்த கைகள்னால எப்படின்னு சொல்லு மராமரமேழ் செற்றாய் அப்படின்னு இந்த கையை பற்றியே பாடினார். திருவேங்கடமுடையான் திருவேங்கட மலையை சொல்லி வினைச்சுடரை நந்திவிக்கும் அது அப்படிங்கிறதையும் சொல்லி எல்லா விதமான பக்தர்களுக்கு சகலாபேட்சிதங்களையும் கொடுக்கக்கூடிய மலை அப்படிங்கிறத சொல்லி அந்த திருமலையின் ஆழ்வானுடைய திருமலையில் இருக்கிற திருமலை அப்பனுடைய இந்த வேங்கட மலையை பாடி அவனுடைய ரூபத்தை அனுபவிக்கிறத ஆரம்பிக்கும் போது இந்த திருக்கைகளை பார்த்த உடனே இந்த திருக்கைகள் பண்ண திவ்ய சேட்சிதங்கள்லாம் ஞாபகம் வர இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி இந்த பாசுரத்தை தலை கட்டுறார். அடுத்த வாரம் அடுத்த மூணு பாசனம் சம்பாஷணையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போன வாரம் பார்த்தாப்புல பகவானோட, அதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரிநாதாய கலிவைரிணய சதுஷ்கவி பிரதானாய பரகலய மங்களம் Mm-hmm.